சார், இது கர்த்தருடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பு கொலைகள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம், The Book of Revelation, Chapter 2, please come with me everybody. 2வது அதிகாரம், அதிலே 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரை நான் வாசிக்க போறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் வாசிக்க போறோம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு புன் கொத்துளக்கள் மத்தியிலே ஆவிக்கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகியால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது.
சரி, இது வெளிப்படுத்தும் விசேஷம் ஒரு தீக தரிசன புத்தகம் என்பதை அறிவோமே. 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுவது, இந்த தீக்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொண்டவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆகவே வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒரு தீக்க தரிசன புத்தகமாகும். அதாவது இனிமேல் நிறைவேற வேண்டிய தீக்க தரிசனம். இந்த வேதம் ஒரு தீக்க தரிசன புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நடந்ததையும் வேதம் சொல்லுகிறது, இப்ப நடக்கிறதையும் இந்த வேதம் சொல்கிறது, இனிமேல் நடக்க போற சம்பவத்தையும் சொல்லுகிறது. ஆகவே நடந்ததையும் நடக்கிறதையும் இனிமேல் நடக்க போறதையும் சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் நம் கைகளிலே தந்திருக்கிற பரிசுத்த வேதம் தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இனிமேல் சம்பவிக்க போறவர்களை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இது வெளிப்படுத்தும் விசேஷம் என்கின்ற தலைப்பை கொண்டதாக காணப்படுகிறது. சோ சரித்திரம் சொல்கிறது, யோவான் அதாவது பத்மு என்கின்ற ஒரு தீவிலே தனித்தவராக விடப்பட்டிருக்கிறார். இந்த பத்மு என்கின்ற தீவு நாம் சரித்திரத்தில் பூகோள ரீதியாக பார்க்கும் பொழுது அது துருக்கிக்கும் கிரீக்கிக்கும் நடுவில் இன்றைக்கு இருக்கிற கிரீக்லாண்டுக்கும் துருக்கிக்கும் இடையிலே ஒரு சிறிய தீவாக காணப்படுகிறது. அந்த நாட்களிலே ரோம சக்கரவர்த்தியால், இந்த ரோம எம்பரராலே அவர் நாடு கடத்தப்பட்டு பத்மு என்கின்ற தீவிலே ஜனங்கள் இல்லாத அந்த இடத்திலே தனித்தவராக அவர் அங்கே கைவிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பாரம்பரியம் சொல்கிறது, யோவானை ரோம சக்கரவர்த்தி கொதிக்கிற எண்ணெயிலே அவரை உயிரோடு போட்டும் அவர் எந்த சேதமும் காணாதபடியால் கோபப்பட்ட அந்த ரோம சக்கரவர்த்தி அவரை ஜனங்கள் இல்லாத ஒரு தீவுக்கு நாடு கடத்தினார்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் சொல்றது. என கருமானவர்களே, என்னதான் இருந்தாலும் தீமையானவர்களை நன்மையாக மாற்றிய நம்முடைய ஆண்டவர் அந்த பத்மு என்கிற தீவிலே ஒருவரும் இல்லாத அந்த பிரதேசத்திலேதான் இனிமேல் நடக்க போற சம்பவங்களை குறித்து, உலகத்திலே சீக்கிரமாய் நடக்க போற சம்பவங்களை குறித்து தீர்க்கமாக அந்த தேவ மனுஷனோடு அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது நிற்க ஆண்டவர் இயேசுவுடைய 12 சீஷர்களிலே 11 பேரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த திவ்ய வாசகனாகிய யோவான் மாத்திரம்தான் இயற்கை மரணம் எய்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 90 வயது வரை அவர் வாழ்ந்தார் என்றும் கடைசியில் எபேசு சபையில் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லியும் சரித்திரம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சோ இது இப்படி இருக்க இந்த வெளிப்படுத்தும் விஷயத்தை ஒரு தீக்க தரிசன புத்தகம் என்று சொல்லி சொன்னேன். இந்த சபைகளுக்கு ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதினாலும் பிற்பகுதிக்குள்ளே நாம போகும் பொழுது உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற தீக்க தரிசனங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள் என்பது நம் மனதில் கொள்ள வேண்டும். சோ வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிற தீக்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, ஆனால் இனிமேல் நிறைவேற காத்திருக்கிறது. ஆகவே இந்த தீக்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் உலகத்திலே என்னதான் யுத்த மேகங்கள் சூழ்ந்தாலும், என்னதான் யுத்த சத்தங்களை நாம் கேட்டாலும், எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் இந்த பூமி இருக்கத்தான் வேண்டும், ஜனங்கள் வாழத்தான் வேண்டும், இஷ்டம் என்கின்ற தேசமும் இருக்கத்தான் வேண்டும் என்று சத்தியத்தின்படி சொல்றேன். ஏனென்றால் வேதவசனம் ஒருபோதும் பொய்யாகாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த உலக சரித்திரமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சுற்றித்தான் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதையும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாகும். அதுதான் நான் முதல் சொன்னது போல, நடந்ததையும் இந்த வேதம் சொல்றது, நடக்கிறது சொல்றது, நடக்க போறதையும் சொல்றது. ஆகவே இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இன்னும் ஒருபடி மேலே போனால் அனைத்துமே அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே நம்முடைய ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆகவே அவருடைய சித்தப்படி, அவருடைய ஆளுகின்படி தான் எல்லாம் நடக்கிறது. அவர் அறியாமல் ஒன்றும் நடவாது. ஆகவே இந்த வேதத்தில் இருக்கிற தேவ வசனங்களை சொல்லித்தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி கண்ட சொப்பனத்திலே அவன் ஒரு சிலையை கண்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோமே. அந்த சிலையில சொல்லப்பட்ட எல்லா சாம்ராஜ்யமும் சொன்னபடியே எழுந்தது, சொன்னபடியே விழுந்தது. இனி ஒரே ஒரு சாம்ராஜ்யம் மாத்திரம் எழும்ப வேண்டியிருக்கிறது. அது கடைசி சாம்ராஜ்யம். நாம் அறிந்தபடியே சிலையில இருக்கிற பாதத்தையும் பாதங்களையும் விரல்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரே ஒரு சாம்ராஜ்யம் இன்னும் எழும்ப வேண்டும். இந்த சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுதுதான் ஒரு கல் புரண்டு வந்து அந்த கல் பாதத்திலே மோத, தலையிலே அல்ல, சிலையின் தலையிலே அல்ல, பாதத்திலே மோத அந்த சிலை விழுந்து அது உடைந்து அது எல்லாமே இல்லாமல் போயிட்டது. அதாவது இனி ஒரு சாம்ராஜ்யம் இருக்காது என்பதை காட்ட ஆண்டவர் தீர்க்கமாக அந்த தேவ மனிதனுக்கு அந்த சிலையை காண்பித்து உலகத்திலே எழும்ப வேண்டிய சாம்ராஜ்யங்களையும் கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவங்களையும் தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தின் முடிவு வரைக்கும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் சபை குறித்த தீக்கத்தை, சபை குறித்த காரியம் அவனுக்கு மறைவாகவே இருந்திருக்கு. சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்து தீக்க தரிசிகளுக்கும் சபையை குறித்த அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை, அது மறைவாகவே இருந்திருக்கிறது. சோ எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரால் சொல்லப்பட்டிருக்கிற தீக்க தரிசனங்கள் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். ஆகவே நான் சொன்ன காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கிற அனைத்து தீக்க தரிசனங்களும் இனி நிறைவேற காத்திருக்கிறது, இனி காலம் செல்லாது என்று வேதம் தெளிவாக சொல்றது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை எழுது என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் இந்த உலகத்திலே ஆண்டவுடைய சத்தியத்தின்படி, ஆண்டவுடைய தீர்க்கதரிசனத்தின்படி நடந்துதான் ஆக வேண்டும். ஆகவே வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்தவர்கள், அருவிகள், பின்னுக்கு சொல்லப்பட்ட அந்த கோப கலசங்கள் எல்லாம் இந்த பூமியிலே ஊற்றப்படும். தேவனுடைய கோபம் வெளியரங்கமாக இந்த உலகத்தில் வெளிப்படும். தேவ கோபம் இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டு துன்மார்க்கரும் ஆண்டவர் இயேசுவை நிராகரிக்கிறவர்களும் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாவார்கள் என்று சொல்லி, எப்படி கோப கலசங்கள் இந்த பூமியில ஊற்றப்படும் என்றும், மனுஷர்களுக்குள்ள என்ன நடக்கும் என்றும், இந்த பூமியில என்ன சம்பவிக்கும் என்று சொல்லியும் தெளிவாக இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. தீர்க்க தரிசன ஆவியை தந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே தனித்து விடப்பட்ட பத்மேந்திர தீவிலே விடப்பட்ட யோவானுக்கு ஆண்டவர் இயேசு தரிசனமாகிறார். ஆண்டவர் இயேசு தரிசனமாகின பொழுது அங்க ஏழு பொன் குத்துளக்களின் மத்தியிலே, நான் சொல்றது நல்லா கவனிங்க, டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், பிசாசு செய்கிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா, தேவனுடைய வசனத்தை கேளாதபடி நம்முடைய சிந்தனையை எங்கேயாவது திசை திருப்பி விடுறது. பட் யெஸ் நாம இங்குதான் இருப்போம், ஆனா நம்முடைய சிந்தனை எங்கேயோ சிறகடித்து பறக்கும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சத்ருவினாலே ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகவே பிசாசின வஞ்சனைக்கு இடம் கூடாதுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ 33 ஆண்டுகள் நம்மை போல மாமிசத்திலும் ரத்தத்திலும் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இதை குறித்து எபிரேய நிருப ஆக்கியம் சொல்லும் பொழுது, பிள்ளைகள் மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனார் என்று எபிரேய நிருப ஆக்கியோ சொல்கிறார். ஆகவே 33 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை போல மாமிசத்திலும் இரத்தத்திலும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 33 ஆண்டுகளும் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஆஃப்டர் த ரெசரக்ஷன், இயேசு கிறிஸ்து முதல் அப்போஸ்தலரோடு எப்போதும் இருந்தது போல உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்பொழுதும் இயேசு அப்போஸ்தலரோடு இருக்கும் இல்லை. டைமுக்கு டைம் ஆண்டவர் இயேசு அவைகளுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டளைகளை கொடுத்து பிற்பாடு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கத்தக்கதாக அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்படி அவர் ஏறெடுக்கப்படும் பொழுது இயேசுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்படியே அந்த ஒலிவு மலையில் நின்று அவர் மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போக 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 அவர்கள் கண்களில் பார்வை எட்டும் வரைக்கும் அவர்கள் அப்படியே பார்த்துட்டே மலைத்து போய் நிற்கிறார்கள். நம்மோடு இருந்த ஆண்டவர் இயேசு உலக இரட்சகர், உன்னதமான தேவனே குமாரன், தான் சொன்னபடியே நம்முடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு ஏறி போகிறாரே, மேகத்தில் போகிறாரு, எந்த விமானத்திலும் போகல, எந்த ஜெட்டிலும் போக இல்லை, ஆண்டவர் மேகங்களிலே அவர் ஏறி போகிறதை அவர்கள் பார்த்துட்டே நிற்கிறார்கள். இப்படியே அப்போஸ்தலர்கள் கீழே பார்த்து கொண்டு நிற்க உடனே தேவ தூதர்கள் தோன்றி அவர்களை பார்த்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் கலிலேயராக இருந்திருக்காங்க. இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்கின்ற நற்செய்தியை அவர்களுக்கு சொன்னார். போன முறை நான் சொன்ன செய்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நம் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு நம்பிக்கை என்கின்றதை நான் அடித்து கூறினேன். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், திருச்சபையின் நம்பிக்கை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்பதே திருச்சபை நம்பிக்கையாகும். சபையின் நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவடைய குமாரன் திரும்ப இந்த பூமிக்கு வருவார், சபையை எடுத்துக்கொண்டு போவார், சபையை சொல்லும் பொழுது நம்மை எடுத்துக்கொண்டு போவார், எடுத்துக்கொண்டு போய் தன்னோடு எப்பொழுதும் கூட வைத்திருப்பார் என்று சொல்லி நாம் அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருக்கிறோம். ஆகவே இவரே நிருபன் ஆக்கியம் சொல்லும் பொழுது உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாய் இருக்க கடவுள் சொல்லி சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்பது அழிந்து போக இந்த உலகத்துக்கு சபை கொடுக்கிற இறுதி கால நற்செய்தியாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு இப்பொழுது பத்மதீபிலே யோவானுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அப்படி அவர் காட்சி கொடுத்த போது அவரை அவருடைய வடிவத்தை ஒரு அளவுக்கு இங்கே அவர் விவரிக்கிறார். அதை பார்க்கிறது நல்லா இருக்குமே. சோ அதற்கு படிங்க, எங்க அந்த 7 குத்துவிளக்கினோட 8வது 13வது வசனமா, 13வது படி சீக்கிரம்.
அந்த 7 குத்துவிளக்களின் மத்தியிலே நிலையங்கி தரித்து,
நிலையங்கி தரித்து
மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரை கண்டேன்.
மார்பருகே பொற்கச்சை கட்டினார் பாசிங்க.
அவருடைய சிரசும் நீரும் வெண்பஞ்சை போலவும் உடைந்த மலைய போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது,
அக்கினி ஜுவாலை போலிருந்தது.
அவருடைய பாதங்கள் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டி அம்புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது.
போதும், இதை நான் பார்த்தபோது அங்க கீழே வாசிக்கின்ற, இதை நான் பார்த்தபோது அப்படி அவர் பாதத்தில் தப்பண்டு விழுந்தார். மாமிசத்திலும் ரத்தத்திலும் பார்த்த இயேசுவை இப்ப மகிமையிலே பார்க்கும் பொழுது யோவானால அந்த காட்சியை பார்க்க முடியல. ஆண்டவர் இயேசுடைய மகிமையின் காட்சியை அவனால பார்க்க முடியல. ஆகவே அவர் பாதத்தில் தப்பண்டு விழுந்தார். சொல்லப்பார், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே என்று வேலைக்கு வாசித்து போனால், வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. சோ கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை குறிக்கிறதாகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமையாகும். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளாக பெரும்பாலும் கொண்டாடி, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வாரத்தின் கடைசி நாள் ஐந்து சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது. பட் ஆஃப்டர் த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட தேவனப்பிள்ளை கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அது ஓய்வு நாள் ஆயிட்டது. ஆனாலும் இந்த நாளிலே தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற சட்டம் நியதி வேதத்திலே கிடையாது. முஸ்லி நாடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வெள்ளிக்கிழமையில்தான் தேவனை கூடி ஆராதிக்கிறார்கள். எந்த நாளிலும் எப்பொழுதும் எங்கும் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் இயேசு நமக்கு வழி ஏற்படுத்தி தந்திருக்க கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் மகிமையின் காட்சியை பார்த்தபோது இவர் அசந்து போனார். எனக்கு அருமானவர்களே, அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, முதலாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் எழுதி, அந்த பொன் குத்துளக்கு ரகசியம் எழுதி, அது ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். அந்த ஏழு குத்து விளக்கும் ஏழு சபைகளாம். அதை கவனிங்க, கீழே சொல்லப்படுகிற ஏழு சபைகளும் ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சபையின் தூதர்களுக்கு சபையில பொறுப்பாக இருந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவோட கருத்திலே நட்சத்திரங்களாக காணப்படுகிறார்கள். சபை பொன் குத்து விளக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சபை தலைவர்கள் நட்சத்திரங்களாக அவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு விவரிக்கிறார், காண்பிக்கிறார். சோ இந்த காட்சி யோவானுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சோ இப்படியா அவர் காட்சி கொடுத்து அவர் சொன்னார் என்ன தெரியுமோ, நான் சொல்ல போறவைகளை எழுது. சபைகளுக்கு தீர்க்கம், சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் அனுப்பப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சபைகளுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்புகிறார். என்ன தெரியுமோ, ஆசியாவிலே இருந்து ஏசியா மைனர் என்று சொல்லுவார்கள், சின்ன ஆசியான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அது இன்றைக்கு இருக்கிற துருக்கியை குறிக்கிறது. சோ இந்த துருக்கியில தான் இந்த வெளிப்படுத்தல விஷயத்தில் சொல்லப்படுகிற ஏழு சபைகளும் அங்கேதான் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த நகரங்கள், சில நகரங்கள் இருக்கிறது, சில நகரங்கள் இடிபாடுகளுக்குள்ளே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். போகட்டும், எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு சபைகளுக்குள்ளே தீர்க்க தரிசனங்களை சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக செய்தியை சபைகளுக்கு அனுப்புறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த எபேசு சபையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஏனென்றால் நாம் ஆண்டவர் இயேசுடைய வடிவத்தை இங்கே குறிப்பிடும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது என்று நாம் வாசித்த வசனம் வாசிக்கிறது. இந்த அக்னி ஜுவாலைக்கு ஒரு பக்குவம் இருக்கிறது, அது ஊடுருவு தன்மை இருக்குது. சோ ஆண்டவருடைய கண்கள் மனுஷருடைய இருதயங்களை ஊடுருவி பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய இருதயங்களை ஊடுருவி பார்க்கிறது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சத்தியம் ஒரு காலம் பொய்யாகாது. நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேத வசனம் ஒருபோதும் தவறாது. ஒருவேளை ஒரு தேசத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களை அந்த தேசத்து ஜனங்கள் கை கொள்ளாமல் போனால் அந்த தேசம் அந்த தேச சட்டத்தை மாற்றி அமைக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் எழுதி கொடுத்த இந்த வேத சத்தியங்கள் ஒருபோதும் மாற்றப்படவே மாட்டாது. அவைகள் எக்காலத்துக்கும் எந்த தேசத்துக்கும் அவைகள் செல்லுபடியானது. என்னென்றால் இது தேவனுடைய வசனமாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே எபேசு சபைக்கு முதலாவது ஆண்டவர் கடிதம் எழுதும் பொழுது அந்த சபையில் இருக்கிற குறைநிறைகளை அவர் சுட்டிக்காட்டுவதை நாம பார்க்கக்கூடாது. சபையின் நாயகர், சபையின் தலைவர், பிரதான மேய்ப்பர், ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை எப்படி இருக்கிறது என்கிறதை குறித்த ஒரு தீர்க்கம் அந்த சபைக்கு ஆண்டவர் எழுதி அனுப்புகிறார். சோ ஆண்டவர் எழுதினாலும் அந்த சபைக்கு அவர் எழுதி அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது கீழே என்ன சொல்லப்பட தெரியுமோ, ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கடுவன். சோ சபையில இருந்தாலும் சத்தியத்தை கேட்டாலும் நமக்கு கேட்கிற காதுகள் வேணும் பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கடவன் சொல்லி. ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு சபைகளிலே தேவ ஆவியானவராகும். ஆகவே சபைகள் தேவ ஆவினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8 அதிகாரத்தில் நாம வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டும் தேவ ஆவினாலே நடத்தப்படாமல் சொந்த புத்தியில நடக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மாமிசத்தின்படி வாழ்றவர்கள் பலருண்டு சபைகளிலே. ஆகவே ஆண்டவர் சபைகளை ஊடுருவி பார்க்கிறார். எபேசு சபையை ஊடுருவி பார்த்த அவருடைய கண்கள் இப்பொழுது எழுதி சொல்லி யோவான் மூலமாக தீர்க்கமாக அனுப்பப்படுகிறது. எங்கே எபேசு சபைக்கு சொல்லப்படுது. சோ இந்த சபையில இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. பல நல்ல காரியங்கள் இந்த சபையிலே மனுஷர்களை கண்க தேவனதை கண்டு அந்த சபையில் இருக்கிற நல்ல காரியங்களை சொல்லி அதை பாராட்டுகிறார். ஏழு சபைகளை குறித்து படிக்கிற வேளையில் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டு என்ன தெரியுமா, ஆண்டவர் நல்லதைகளையும் பாராட்டி திருத்த வேண்டியதை கண்டிக்கிறார். சோ இது நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ரெண்டு பக்கத்தை நாம பார்க்கறது எப்பொழுதும் நாம பேலன்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மையும் பார்க்கறதுக்கு மாத்திரமில்ல, மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இருக்கிற நல்ல காரியங்களை நாம கவனித்து அவங்க திருந்த வேண்டிய காரியங்களை கவனிப்பமாக இருந்தால் அது நம்முடைய வாழ்வுக்கும் மற்றவருடைய பக்தி உள்ள வாழ்வுக்கும் சபையுடைய பக்தி விருத்திக்கும் கூட அது நன்மையும் பிரயோஜனமாகும் என்பதை முதலாவது குறிப்பிட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சோ ஆண்டவர் இயேசுவினால எபேசு சபை கண்டிக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் அந்த சபையிலே நல்ல காரியங்கள் அநேகம் இருந்திருக்கிறதை அவர் சொல்லி அதை பாராட்டியிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை பசி இரண்டாம் வசனத்தில் படிக்க, இரண்டாம் மூன்றாம் வசனத்தை சீக்கிரம்
படிக்கலையும்,
உன் கிரியைகளையும்,
உன்
பிரயாசத்தையும்,
உன் பொறுமையையும்,
உன் பொறுமையையும்,
நீ பொல்லாதவர்களை கையக்கக் கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்,
சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும்,
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்,
சகித்துக் கொண்டிருக்கிறதையும்,
பொறுமையாயிருக்கிறதையும்,
நீ பொறுமையாயிருக்கிறதையும்,
என் நாமத்தின் நிமித்தம் பிழைப்படையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
என் நாமத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் மை நேம், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் நீ பிரியாசப்பட்டதையும் என்று சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை நம் எல்லாருக்கும் உண்மையாக ஆண்டவர் இயேசுவை சேவிக்கிற அல்லது உண்மையாய் ஆண்டவர் இயேசுவை சேவிக்க விரும்புகிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துறதாகவும் நம்மை உற்சாகப்படுத்துறதாகவும் இருக்கிறது. என்ன தெரியுமோ, என் நாமத்து நிமித்தம் நீ பிரயாசப்பட்டதை, என் நாமத்து நிமித்தம் நீ பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கதை நான் அறிந்திருக்கிறேன். யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ படுகிற பாடுகளையும் கஷ்டங்களோ துன்பங்களோ எல்லாவற்றை நான் கவனித்துக் கொண்டிருக்கேன் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. தேவனை உண்மையாக சேவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது உற்சாகப்படுத்துறது. ஏனென்றால் ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்குது, நான் என்னதான் நன்மை செய்தாலும் எப்படித்தான் நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் விளங்கிக்கொள்றார்கள் புரிந்து கொள்ள சொல்ல, ஒருவேளை நம்முடைய மனதிலே நாம் நினைத்து வேதனைப்படுத்தப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது, நீ என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுத்த நான் அறிந்திருக்கிறேன். மற்றவர்கள் அறியாவிட்டால் தான் என்ன, போகட்டுக்குமே. அறிய வேண்டியவர் அறிந்திருக்கிறார், அவர் தான் நமக்கு பலனடிக்க போறார், நாம் அவருக்கு தான் கணக்கொப்பு கொடுக்க போறோம். ஆகவே தேவ வசனத்தை நாம் படித்து அதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளிலே நாம் நிலை கொள்ளவுமாக இருந்தால் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்போம், இல்லது போனால் ஓரம் போறது தவிர்க்க முடியாதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ கிட்டத்தட்ட 8 காரியங்களை இந்த சபையில நல்ல காரியங்களை ஆண்டவர் கண்டு அதை பாராட்டுற, நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறார், நல்லது நல்லது என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் பாராட்டிட்டு என் நாமத்து நிமித்த நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும். இந்த ஆனாலும் ஆனால் என்ற வார்த்தை வந்துட்டாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியக்குறி வரும் பாரு. நல்ல படியந்தான் ஆனால், சரி நல்ல பிள்ளைதான் ஆனா, நல்ல ஊழியக்காரன் தான் ஆனா, நல்லதைத்தான் சொன்னாரு ஆனா. சோ இந்த ஆனால் என்ற வார்த்தை வந்துட்டாலோ பின்னுக்கு ஏதோ பொக்கி நிக்குது இல்லையா, அதை சொல்லி முடியும் வரும், அதை அறியும் வரைக்கும் நாம் ஏதோ அந்தரத்தில் நிற்கிறது போல தோணும் இல்லையா. சோ இங்க பாருங்க, அந்த சபையை ஆண்டவர் பாராட்டுறார், இத்தனை நல்ல காரியங்கள் இருக்கிறது, இவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த சபையில காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதை பாராட்டி இருக்கிறார். ஆனால் அடுத்த வசனத்தை சொல்லும் பொழுது, ஆனாலும் ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னதான் நல்ல காரியங்கள், இவ்வளவு காரியங்கள் இந்த சபையில காணப்பட்டிருந்தாலும் ஊடுருவி பார்க்கிற உன்னதமான தேவனுடைய கண்கள், ஆண்டவர் இயேசுடைய கண்கள் சொல்றது, என் நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்படுறது உண்மைதான், பட் ஆனாலும் உடத்தில் ஒரு குறையுண்டு. அது என்ன? ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. எனக்கு அருமானவர்களே, ஒருவேளை மனுஷர்கள் நம்மை பார்த்து உன் பேர்ல எனக்கு ஒரு குறையுண்டு சொன்னா ஒருவேளை நாம கண்டு காணாமல் கூட போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர், நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர் நம்மை பார்த்து உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு சொல்லுவாரானால் அது நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருக்கும் என்பதை யோசித்துப்பார். சோ இப்ப சபை, இந்த சபைகளுக்கு எழுதின தீர்க்க தரிசன வசனங்கள் எப்பொழுதும் சபைக்கு பொருத்தமானது என்பதை தயவுசெய்து மறக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகளுக்கும், இன்றைக்கு இருக்கிற அனைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் இயேசு எழுதி அனுப்பின தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லா சபைக்கும் மாத்திரமல்ல எக்காலத்துக்கும் பொருத்தமானது. அதுதான் தீர்க்க தரிசன வடிவம் கொண்டது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எக்காலத்திலும் பொருத்தமானது, எவ்விடத்தில் இருக்கிற சபைக்கும் தேவையானது, அதுதான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு ஏழு சபைக்கும் ஆண்டவர் இயேசு எழுதி அனுப்பின அந்த வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற அனைத்து சபைகளுக்கும் இன்றைக்கும் தீர்க்கமாக தொனித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இவைகளின்படி நடக்கிறவர்களும் இவைகளின்படி தங்களை திருத்திக் கொண்டவர்களும் தேவனுக்கு மகிமையாக அவருக்கு பிரியமாக வாழுவார்கள். ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம். சோ ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன்பேர் எனக்கு குறையுண்டு. ஆகால அப்புறம் என்ன சொல்றீங்க, ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும். நல்ல காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கோ, மனந்திரும். அல்லது போனார் விளக்கு தண்டை உன்னத்திலிருந்து எடுத்து போடு. அர்த்தம் என்ன, உன்னை வச்ச இடத்திலிருந்து எடுத்துரு. உயரமான ஸ்தானத்துல உலாவிடவர்கள், உன்னதமான தேவனோடு நடந்தவர்கள், தேவாதி தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்த அநேகர் இன்றைக்கு எவ்வளவோ உயரத்தில் இருந்தாலும் எப்படியோ இன்றைக்கு தாழ வந்துவிட்டது வெளிப்படையான உண்மையாகும். இந்த நிலைமை ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனை. பொதுவாக ஜெனரலி பொதுவாக ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கும், ஜபம் இருக்கும், துதி இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், தேவ பிள்ளையோட ஐக்கியத்தில் சேர விருப்பம் இருக்கும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்கின்ற ஒரு ஒரு தாகம் இருக்கும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், வேதனை நிறைந்த காரியம் என்னவென்றால், நாட்கள் போக போக போக, காலங்கள் போக போக, வருஷங்கள் போக போக, அந்த அந்த ஆதியில இருந்த ஆண்டவோட இருந்த அந்த அன்பு ஐக்கியம் வர 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 குறைஞ்சு போகும். ஆனா there is something அங்க நடக்க வேண்டிய சில காரியங்கள் நடக்குது. ஆராதனை நடக்குது, பாட்டு நடக்குது, சோத்திரம் இருக்குது, பைபிள் கொண்டு வரப்படுகிறது, சோ ஊழியம் செய்யப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு, ஆகவே நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனந்திரும்பு. இல்லையே விளக்கு தண்டை உள்ளத்தில் இருந்து நீக்கி போடுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, இன்றைய நிலைமை, இன்றைய நமது நிலைமை எப்படி இருக்கிறது. பட் பிலீவ் இன் காட் ஸ்டில், தேங்க் காட். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நம்புகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன்பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. இந்த சாயங்கால வேளையில என்னையும் உன்னையும் பார்த்து ஆண்டவுடைய சார்பில் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நாம் ஆதியில கொண்டிருந்த அன்பு இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா, அல்லது இடையில எங்கேயோ விட்டு விட்டோமா? இப்ப நாம் எல்லாரும் ஆண்டவரை நம்புகிறோம், ஆகவேதான் இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அதற்காக சோதரம். சோ எபேசு சபையில ஆராதனை இருந்திருக்குது, தொழுகை இருந்திருக்குது, ஊழியர் நடந்திருக்குது, சேகர் நடந்திருக்குது, பொறுமை இருந்திருக்குது, பிரயாசம் இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. Do you believe it? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவென்றால், ஆரம்பத்தில் நீ என் மேல வச்ச அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என கருமாண்டுகளே, சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடத்தை ஆண்டவர் குறைக்கல. சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை. சோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். எபேசு சபையில் இருந்த ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் இந்த வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்புறேன் வார்த்தைகளை, நான் அனுப்புகிற வார்த்தைகளை கேட்க காதுள்ளவன் கேட்க கிடவன். ஆகவே இந்த சாயங்கால வேளையில நானும் தேவ ஆளுடைய சேர்ந்து சொல்லுவேன், ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கிடவன். நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. சோ என்ன, நான் தான் சோதித்து பார்க்கணும், உங்களை நீங்க தான் சோதித்து பார்க்கணும், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் சோதித்து பார்த்து எங்கே நாம் தவறி இருக்கிறோம், எங்கே நாம் திருந்த வேண்டும், எங்கே நாம மாற வேண்டும், எங்கே நாம மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் நினைத்து நாம் சரிப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் ஆண்டவர் சொன்னாரு, இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் நினைத்து மனந்திரும். ஆகவே எபேசு சபைக்கு ஆண்டவர் அனுப்பின வார்த்தையில ஆதி அன்புக்கு திரும்ப. சோ ஏழு சபைகளிலும் நான் ஒரு குறிப்பெடுத்திருக்கிறேன். சோ எபேசு சபையை பார்க்கும் பொழுது அது ஆதி அன்பை விட்டுவிட்ட சபையாகும். சோ சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபையில் இருந்த ஒவ்வொரு நபர்களை குறிக்கிறதா. சோ இங்கும் சபை என்று சொல்லும் பொழுது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுப்புக வார்த்தையாகும். என்னவென்றால், ஆதி அன்பை நாம் ஒருபோதும் விட்டுடக்கூடாது. ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் உடைக்கிறதுக்கு சத்துரு பல வழிகளில பல வடிவங்களில வருவார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனக்கு அறிமானவர்களே, இதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு வேதத்துக்குள்ள சில சம்பவங்களை பார்த்து யோசித்தேன். இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக சில காரியங்களை சொல்லி உடைய சிந்தனைகளை தேவன் பக்கமாக தருப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாவீது ஸ்தோத்திரம். என்னை கவனிங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தபோது ஒரு நாள் அவர் ஒரு வலையில ஏறி இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஓல் நைட் நான் யோசித்தோம், இரவு முழுவதும் மலையில ஏறி தனித்து ஜெபம் பண்ணார். அந்த நாட்கள் அங்கே நான் லைட்டா போட்டிருப்பேன். அப்படி மலையிலே தனித்திருந்து இரவு முழுவதும் தேவன் நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபித்திருக்கார். எதுக்காக ஜெபித்தார் என்பது வெளிப்படு. இப்படி ஜெபித்த பிற்பாடு காலை கீழே இறங்கி வந்து என்ன செய்தாரு, 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். சொல்ல போனார், அந்த 12 பேரையும் தெரிந்து கொள்வதற்காகவே இரவு முழுவதும் அந்த மலையில ஆண்டவர் ஜெபித்தாரோ. இது நமக்கு ஒரு மாதிரி. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அதை நான் சொல்றது, ஊழியம் என்கின்றது மலையில பெற்று தரையில கட்டுறதா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த கனிமனுகள் மலையில இரவு முழுவதும் ஜெபித்து காலை கீழே வந்து 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்ல யூதாசு ஒருத்தர், நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. சோ தெரிந்து கொண்ட 12 பேருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். யோசித்து பார்த்தேன், யூதாசும் ஒரு அப்போஸ்தலர். ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர்கள், யூதாசும் ஒரு அப்போஸ்தலனாக இருந்திருக்கிறான். இவ்வளவு மேன்மையான இடத்தை பெற்றிருந்தானே, எவ்வளவு உயரமான இடத்துல இருந்து எவ்வளவு கீழே தள்ளப்பட்டு போனா பாரு. இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலனாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவினாலே தெரிவு செய்யப்பட்டும் இயேசுவை பின்பற்றியும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டும் அற்புதங்களை பார்த்தும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் அவர் மேல வைத்திருந்த அன்பை விட்டுட்டானே பாருங்க, தூரமா போயிட்டானே பாருங்க. அவனை தெரிந்து கொண்ட போது ஆண்டவரிடத்திலே அன்பா இருந்தார், இயேசுவை பின்பற்றினான். ஆனால் பிற்காலத்திலே அவருடைய இயேசு பாடுபடுகிற அந்த பிற்காலங்களிலே ஆண்டவர் இயேசு விட்டு அவர் தூரமாய் போனான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது நமக்கு எச்சரிக்கை. ஆரம்பத்தில் நல்லா இருந்து பிற்பாடு குளிந்து போற கண்களால நாம் பார்க்கிறேன், என் அனுபவத்திலே நாம் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் ஓஹோ என்று இருந்தவங்க இன்றைக்கு எப்படி இருக்காங்க நினைத்து துக்கப்படுது. கத்துக்கு முன்பா இனி சில பேரை பார்த்தா கல்யாண கட்டும் வரைக்கும் துடிப்பாக இருப்பான். எனக்கு தெரியும் எத்தனை பேர் சேர்ச்சில யோசுவா போல அவன் ஆசிரிப்பு கூடாத்து விட்டு விலகாது இருந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க போல எப்பையும் என்னகின்றான சபையில முன்னுக்கு நிற்பார்கள், ஏழியாக வருவார்கள், லேட்டாக போவார்கள். எப்படியோ இருந்த ஒரு சிலர் இன்னைக்கு மரண திருமணத்துக்கு பிற்பாடு எப்படி இருக்கிறார் என்பதும் என்ற மனசாட்சிக்கு தெரியும் என்று தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன். ஒரு காலத்தில் துடிப்பாக இருந்தார்கள், ஒரு காலத்தில் ஓடி ஓடி ஆண்டவருக்கு என்று உழைத்தார்கள், ஒரு காலத்தில் உண்மையாக ஆண்டவரை தேடினார்கள். ஆனால் இன்றைக்கோ தேய்ந்து போய் ஏதோ சில காரணங்களை சொல்லி தங்களையே சமாளித்துக் கொண்டு ஆண்டவரைப்பட்டு தூரமாக இருக்குது. எத்தனை வேதனைக்குரிய காரியம். ஆனால் தே பிலீவ் இன் காட், ஆண்டவரை நம்புகிறார்கள். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு சபையில் இருந்த அவர்களும் ஆண்டவரை நம்பித்தானே இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு தானே ஆண்டவர் சொன்னார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப சொல்லி. இந்த வார்த்தை யாருக்கு அனுப்பப்பட்டது? அவவிசுவாசிகளுக்கு அல்ல, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையாரம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்திலே யூதாஸ் நல்லா இருந்தான். ஆனா பின்காலத்திலேயோ அவன் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய் அவரை காட்டி கொடுத்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதான் நான் யோசிக்கிறது. இப்ப இயேசு காட்டி கொடுக்கப்பட்டது யாரால தெரியுமோ? அவரோடு இருந்து, அவரோடு அப்பம் புசித்து, அவருடைய டைனிங் டேபிள் இருந்து அவரோடு சாப்பிட்டு, அவரை பின்பற்றி, அவருடைய அன்பு கூர்ந்த அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தாப்பார். நமக்கு வெளியிலிருந்து வர பிரச்சனைகள் நம்ம அசைக்காது பெருசுல, அது காட்டோட போய். ஆனா உள்ளே இருந்து வருகிற நெருக்கடிகள் தான் நம்மை அசைக்குப்பார். ஆனால் எந்த அளவுக்கு வேர் ஆழமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் காற்றுக்கும் மழைக்கும் அந்த மரம் நின்று பிடிக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வருஷம் போக போக போக, காலங்கள் போக போக, தேவ வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாக வேண்டும். ஆண்டவுடைய வார்த்தைகளை நாம் அனுசரித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துட்டு மிச்ச வார்த்தைகள் நாம விட்டுறக்கூடாது. முழு வேதமும் என்ன சொல்லுது என்பதை நாம ஒட்டுமொத்தமாக பார்க்கிறது, படிக்கிறது, சிந்திக்கிறது, சீதைக்கு பார்க்கிறது நம்முடைய ஆழ்வுக்குரிய வாழ்வுக்கு மிகவும் மேன்மையும் புரிதலுமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உண்பேல் எனக்கு கூறியது. சோ யூதாஸ் ஆரம்பத்தில் நல்லா இருந்தா, ஆனா பின்னுக்கோ ஆண்டவர் விட்டு துறவப்பட்டார். யோவான் 13 அதிகாரத்தில் 2 வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க. யோவான் 13 அதிகாரம் 2 வசனத்துக்கு சீக்கிரமாய் வரும் பாசி.
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுங்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு.
பாருங்க, பிசாசானவன், நன்றாய் கவனிங்க, பிசாசானவன் அவருடைய இருதயத்தை தூண்டினா. கொஞ்சம் யோசிங்க பிளீஸ், கொஞ்சம் யோசிங்க. யாரோட இருதயத்தை தூண்டியிருக்கிறான்? ஏசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன், உலகம் அல்ல, தேவகுமாரனாகிய இயேசு. பேதுருவை தெரிந்து கொண்டது போல இவனையும் தெரிந்து கொண்டார். சோ இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாசை பிசாசனி செய்யறான், தூண்டி இருக்கிறான். ஏதோ பேரு சில காரியங்களை காட்டி அவனை திசை திருப்பி இருக்கான், டர்ன் பண்ணி இருக்கிறான், டியூன் பண்ணி இருக்கிறான். யாரை? ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டி இருக்கிறான். இயேசுவோடு இருந்தும், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டும், அவரை பார்த்தும் இருந்த அப்போஸ்தலனுடைய இருதயத்தையே பிசாசு தூண்டி இருக்கிறானா என்றா, இன்றைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்மையும் அவன் சீண்டி பார்ப்பான் என்பதற்கு நான் சொல்லியே நீங்க புரிந்து கொள்ள முடியும் அவசியம் இல்லையா? அவன் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தான் கவனமாக இருக்கணும், உஷார் நிலையிலே இருக்கணும், ஜாக்கிரதாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. செயல்கள் வடிவத்தில் வாரத்துக்கு முதல் அவைகள் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் உருவெடுக்கும், ஊற்றெடுக்கும். சோ லிசன் டு மீ ப்ளீஸ், நாம் சில காரியங்களை செய்கிறதுக்கு முதல் அவைகள் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களாக, நினைவுகளாக முதலாவது ஊற்றெடுக்கும், உருவெடுக்கும். அதற்கு பிற்பாடுதான் அவைகள் செயலாக மாறுகிறது. சோ நான் அடிக்கடி சொல்றது, இப்பையும் சொல்றது என்னதென்றால், சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சோ ட்ரை டு சேஞ்ச் யுவர் மைண்ட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். சொல்றதை கவனிங்க, சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், நினைக்கிறது பாவம் இல்லை, செஞ்சதா பாவம், நினைச்சா பாவம் இல்லை. இப்படி சில தவறான எண்ணத்தை பிசாசு சிலருக்குள்ள போட்டு அப்படியே ஆவிக்குரிய முடவர்களாக்கி வச்சிருக்கலாம். பாருங்க, இங்கதான் நம்முடைய தவறு ஆரம்பமாகுது, இங்கதான் ஆபத்து உருவாகுது, இங்கதான் ஆவிக்குரிய வீழ்ச்சி ஆரம்பமாகுது. இருதயத்தில் எழும்புகிற பொல்லாத நினைவுகள், தவறான சிந்தனைகள், தவறான நோக்கங்கள், தவறான கருத்துகள் தான் வீழ்ச்சிக்கு வித்து என்பது நாம் மறந்துடக்கூடாது. அவைகள் தான் பாவங்களின் வித்து என்பது நாம் மறந்துடக்கூடாது. ஆவியானவன் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். செயல்களாக வடிவமாக வர்றதுக்கு முதல் பெரும்பாலும் அவைகள் முதலாவது நம்முடைய இருதயத்தில் எண்ணங்களாக, நினைவுகளாக, குட்டோ நல்லதோ கெட்டதோ அடுத்து அது வேற. ஆனா அவைகள் முதலாவது நம்முடைய இருதயத்தில் எழும்பும், அதற்கு பின்பாடு அவைகள் செயலாக மாறும். சோ நான் இப்ப சொல்ல வர காரியம் என்னவென்றால், செயல்களை நியாயம் தீர்க்கிற தேவன் நினைவுகளையும் நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் அறிவோமோ? சோ வாய்க்குள்ள போறது அவனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ளிருந்து புறப்படுறதே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மார்க்கு 7 அடுத்த வசனத்தை சொல்றாரு, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து போட்ட பட்டியல்ல நம்பர் 1 நம்பர் 1 வந்தது என்ன தெரியுமோ, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள், அருவறுப்பான எண்ணங்கள், பெருமையான நினைவுகள், வெறுமாப்பான சிந்தனைகள், அகந்தையான நினைவுகள். சோ இவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. எப்படி அப்படியான உள்ளத்தோடு எப்படி நாம போய் செபிக்கிறது? ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். Really, I am saying, I am so surprised. I am so depressed. You know why? How can we pray? How can we worship the Lord? Oodiruvi paarkira kangal pesugira endai kekkira ungale. God knows everything. Enna nam avari than kanna gobbu kodukoru paaru. Thannudaiya rathathinala sambaadicha mandigal nee. Oruvaravadi kettu porad avarku siddham illa. எல்லோரும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று நீடிய பொறுமையாக இருக்கிறார். எனக்கு அறிவாரு தேவனுடைய பிள்ளைகள், செய்கள் வடிவமாகறதுக்கு முதல் அவைகள் எண்ணங்களாக நினைவுகளாக நம்முடைய இருதயத்தில் வரும். அவைகள் தான் பாத்தியாகவும் வெளியில வருது. இதை குறித்து இயேசு சொல்லும்பொழுது என்ன சொன்னாரு? இருதயத்தை நிறைவினால வாய் பேச மாட்டார். நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடு. இயேசு என்ன மரங்களை குறித்தா கவலையாக இருக்கிற, மனுஷரை குறித்து தானே சொன்னார். அதுக்கும் ரட்சிக்கப்பட்டே உன்னையும் என்ன தானே இப்படி சொல்றாரு. நாம நல்ல மரமாக இருந்தா நம்முடைய வாயிலிருந்து வார வார்த்தைகளோ செயல்களோ நல்லவைகளாக இருக்கும். ஆகவே முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் நாம சரணடையணும். நானும் நீங்களும் தேவ பாதத்தில் சரணடையணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாகும், என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் ஜெபிக்கிறான் தேவ மனுஷன் வேதத்துல. சோ நாம நினைச்சிருக்கிறோம், நாம எல்லாரும் சில போல நாம என்ன நினைக்கிறோம், நினைச்சுக்கொண்டோம். அதுவே ஒரு பெரிய பிசாசன் தந்திரம் என்று வெளிப்படையா நான் சொல்றேன். எந்த மனுஷன் தனக்குள்ளே நான் பெரிய பரிசுத்தவான் பக்திவான் என்று நினைக்கிறானோ அது ஒரு தந்திரம் என்று நான் சொல்றேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட நினைவுகளை ஒருபோதும் நமக்குள்ளே தர மாட்டாரு. ஆண்டவர் அப்படி ஒருவரும் நீ காட்சி கண்டாலும் கனவு கண்டாலும் ஐ ஸ்பீக் த ட்ரூத், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நல்ல விளைவுகள் ஆண்டவருடைய வசனத்துக்கு மீறி கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. வேதமே நமக்கு வெளிச்சம். இதன்படி நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் வழி தப்பி போக மாட்டார். இதன்படி நடக்காதவர்களுக்கு விடிய காலத்தில் வெளிச்சம் இல்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. அவருடைய கனிவான தேவனுடைய பிள்ளைகளை பொல்லாத நினைவுகள் ஊடுருவி பார்க்க அவருடைய வெளிப்பு. நாம் வாசித்த போது அவருடைய கண்கள் அக்னி சுவாலை போல இருக்குதான். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் அவருடைய கண்கள் ஊடுருவி பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. எபேசு சபையில இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, தான் ரட்சித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து திரும்ப திரும்ப மனம் திரும்ப முதல் இருந்த இடத்துக்கு வா, முதல் இருந்த நிலைமைக்கு வா, முதல் இருந்தது போல வாழ கற்றுக்கொள், முதல் இருந்தது போல என்னை தேட கற்றுக்கொள், முதல் இருந்தது போல என்னை அன்பு முறை கற்றுக்கொண்டு ஆண்டவர் அந்த சபை என்ற மக்களுக்கு அறைகூவல் என்று அனுப்பினார். பாருங்க நடுவுலே காரணம் இதை சொல்லி சொன்னாரு. கேட்க காதுள்ளவர் கேட்க கடவுள் சார். 13 இவன் 13 சொல்றது யூதாசை பிசாசு தோண்டினான். அதே 13 வாசிங்க, அதே 13 27 சீக்கிரம் படிக்க நேரம் போது. 13 என்ன சொல்லியிருக்கு பாருங்க.
அந்த துணுக்கியை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
போதும், அங்க தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இங்க புகுந்தான் என்று இருக்கிறது. இதுக்கு இடையில இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்க தூண்டினான் சொல்ல, அம்மா ஐயா தம்பி தங்கச்சி நான் சொல்றத கேளு. இன்றைக்கும் அதே பிசாசு இருக்கிறான், யூதாஸ் இல்ல, ஆனா அதே பிசாசு இன்றைக்கும் இருக்கான். அவன் நாம எச்சரிக்கையா இருக்கான். அங்க 2 சொல்றது தூண்டினான் என்று, இங்க கீழே வசனம் சொல்றது உள்ளே புகுந்தான் என்று. அர்த்தம் என்ன தெரியுமோ? அவன் தூண்ட இவன் தன் இதயத்தை திறக்க உள்ள போயிட்டாவார். ஹலோ, அவன் தூண்டுறான், தூண்ட இவன் தன் இதயத்தை திறக்க அவனுக்குள்ள பிசாசு போந்துட்டான். இப்பயும் நான் சொல்ற புத்திமதி சத்தியத்தின் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய அவனையும் தூண்டி அலக்கடித்து உள்ள புகுந்த சாத்தா பிசாசு இப்பயும் வருகிறான். அவரை பின்பற்ற உன்னையும் என்னை கூட பிசாசு தூண்ட முடியும். அலக்கழிக்க முடியும். சென்று சொல்ல போனா உள்ளே போகவும் முடியும், உள்ளே வரவும் முடியும். ஆண்டவர் நம்புறேன், எஸ், எஸ் பின்பற்றேன், எஸ், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எஸ். ஆனா நான் இடம் கொடுத்தா ஆ உள்ள வந்து ஹாயா இருக்கும். தூண்டினான், இடம் கொடுத்தா. அந்த யுவதாசு, உனக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு, உன்னதமான ஒரு நிலையில உன்னை ஆண்டவர் வச்சாரு, மகிமையான ஒரு அழைப்பை உனக்கு தந்தாரு, அப்போஸ்தலன் பேர் உனக்கு வச்சாரு, அந்த சத்துரு உன்னை தூண்டு, நீ இடம் கொடுக்கு, அவன் உள்ளே உனக்குள்ளே நுழைய. இன்று வரைக்கும் சாபமாகி போயிட்டே, ஆசீர்வாதமாக இருந்தவன், ஆண்டவரோடு இருந்தவன், அவிடத்தில் அன்பு கூர்ந்தவன், இன்றைக்கோ வியாபினா, இன்றைக்கு நாம் எங்கு இருக்கிறோம்? ஆரம்பத்தில் ஆண்டவர் இயேசுவே, 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 ஆரம்பத்தில் மனுஷன் கணக்காக ஜெபித்தனா, இன்றைக்கு ஜெபிக்கிறது எல்லாம் குறைஞ்சி வந்துட்டு பாரு. பிகாஸ் ஐ ஆம் சோ பிஸி. ஆ பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும், எந்த நிலைமை அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படிதான் நம்ம நம்ம தவறுகளையே சமாளிச்சு கொண்டதுக்கு அவரையே கொண்டு வர்றது என்னே பெரிய ஆச்சரியம் யோசிப்பாரு. ஆண்டவருக்கு கண்டு ஆரம்பத்தில் அள்ளி கொடுத்தவங்க இன்றைக்கு கிள்ளி கொடுக்குறாங்க பாரு. ஆண்டவருக்கு கண்டு அந்த நாளில் ஓடி ஓடி உழைச்சவங்க இன்றைக்கு ஓஞ்சு போயிருக்கிறாங்க பாரு. அதுக்கு சில காரியங்கள், அது அப்படி, இது இப்படி, அது சரியில்லை. இது நான் சொன்ன அண்டர்ஸ்டாண்ட். இந்த காரியத்தை நீங்க எனக்கு சொல்லலாம், இதே காரியத்தை எபேசு சபைக்கு எழுதின ஆண்டவர் இயேசுவுக்கு இதே காரணத்தை நீ நானும் சொல்ல முடியுமா? ஐ கேன் சேலஞ்ச் எவ்ரிபடி ஹூ இஸ் சிட்டிங் ஹியர் ரைட் நவ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஆண்டவர் இப்படி இருந்து சின்ன பிள்ளை போல இயேசுவேன் அப்படி சின்ன பிள்ளை போல இருந்தது இல்லையா? ஆனா இன்றைக்கு வருஷங்கள் போயிட்டு ஒரு காலத்தில் ஆண்டவரே ஆராதிச்சு நாம இன்றைக்கு எப்படி ஓடி ஓடி ஆண்டவருக்கு உழைச்சு நாம இன்றைக்கு. அது மாத்திரமில்ல, அதை செய்ய போனும் ஆண்டவருக்கு, இதை செய்ய போனும், அப்படி வாழும், இப்படி வாழும் ஏராளம் எண்ணங்கள் ஆரம்பத்து அதெல்லாம் போயிட்டு, அதுல இன்றைக்கு இருக்கிற எண்ணங்கள் வேறு. ஓஹோ, ஒருவரை நாம வளர்ந்துட்டோமோ, இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியா முதிர்ச்சியா? காட் நோஸ் எவ்ரிதிங். கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுட்டா நம்ம விட்டு ஆளுகிட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. என்ன சேர்த்துதான் இன்னும் ஒரு காரியம் இங்க குறிப்பிடுறேன், மேய்ப்பனுக்கு முன்பாக ஓடுகிற ஆடுகளுக்கு ஆபத்து காத்திருக்கு. ஐ ஸ்பீக் த ட்ரூத், மேய்ப்பனுக்கு முன்பாக ஓடுகிற ஆடுகளுக்கு ஆபத்து காத்திருக்கு. ஆகவே தேவ நியமனங்களுக்குள்ளே நாம கட்டுப்பட்டிருக்கிறது நமக்கு பாதுகாப்பும் நமக்கு நன்மையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். தூண்டினா இதயத்தை திறந்த உள்ள போயிட்டான். 30 வெள்ளி காசு, இப்ப இயேசுட அன்பு இல்ல, இப்ப 30 வெள்ளி காசு. அட்ட, நான் அதை கொடுங்க, காட்டி கொடுக்கிறேன். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடு. கடைசியில் நடந்து பாருங்க, அந்த பண ஆசை கடைசி அவனுக்கு நான்கு தற்கொலை செஞ்சாங்க. தண்ணீர் மாய்த்து ஏதா அவட மனசாட்சி அவனை இட்டப்படுது. நான் ஒரு குறி காரியத்தை சொல்ற கவனிங்க, சைட்டால தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய மனசாட்சியை குற்றம் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுத்த மனசாட்சியோட விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லும். நம்ம மனசாட்சியே நம்ம குற்றப்படுத்தமாக இருந்தா தேவன் அதிலும் பார்க்க பெரியவராக இருந்து எப்படி அவர்கிட்ட நாம நெருங்கும்? ஐயா, ஒருவேளை நாம பிள்ளைகளை செஞ்சுட்டு மனுஷரை சமாளிச்சுட்டு நாம போயிடும், ஏதாவது தவறுகளை செஞ்சுட்டு மனுஷருக்கு நாம நல்லவர்களா காட்டி போட்டு அப்படி இருந்துடலாம். ஆனா நம்மளோட மனசாட்சி கிறிஸ்துக்குள்ள வாரத்துக்கு முதல்ல யாவும் மறுபடியும் சொல்றேன். ஒரு நாள் நான் இருந்த அந்த 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 கேம்பில் ஒருத்தர் இயேசுவை பற்றி நினைவு போதாக இருக்க சொல்லல, அவரு எனக்கு பயங்கரமான வாக்குவாதம். அவரை பார்த்து கேட்டா ஒரு கேள்வி, நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குது, நீ பேசுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆனா கட்சிக்கப்படாதடா, அதை விட்டு கொடுக்க விரும்பாம எதையெல்லாம் சொல்லி ஏதோ நாத்தை கதைச்சு போட்டு இரவு பெட்ல போய் படுத்திருக்கிறேன், எங்க மனசாட்சி என்னோட பேசு. என்ன உண்மை, நான் மனம் திரும்ப ரசிக்கப்படல, நான் படுத்திருக்கிறேன், என் மனசாட்சி சொல்லுது. என்ன இருந்தாலும் அவன் சொல்றது சரிதானே, அவன் வேதத்துல பைபிள்ல இருக்கிற வசனத்தை என்னோட பேசினான், நானும் என் புத்திர இருந்து பேசினேன், நான் பேசுறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லையே, அவன் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த எண்ணம் எனக்குள்ள மேலோங்கின போதுதான் அவர் அந்த நாட்கள் வந்ததுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, விண்டருக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு தான் இருக்கிறது ஒன்று செய்யறது. ஆகவே நான் யோசித்தேன், அவரோட கதைக்கோடுமா இருந்த எனக்கும் இந்த வேதம் தெரிஞ்சாதான் அவருடைய. ஏன்னா நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனா பைபிள் தூக்கினதும் இல்லை, பைபிள் படிச்சதும் இல்லை, ஓல்ட போய் சேர்ந்திருக்கேன், சுவாமியோடு இருந்திருக்கேன், அவருக்கு எனக்கு நல்ல அக்கியம் இருந்திருக்குது. இன்றைக்கு எந்த மூத்த சகனம் தான் அங்க எங்க கோயிலே பெரியவராக இருக்கிறார். இப்படியான ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்தாலும் எனக்கும் ஆண்டிருக்கும் முடியாது எந்த உறவும் இருக்கல, பைபிள் நான் படிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை. அங்க சுவாமி பேசும்பொழுது அழிந்திருப்பேன், அவ்வளவுதான் எனக்கு கருமாறுகளை. என் மனசாட்சி என்னோடு பேசினபடியா, என்னை குணத்தினபடியா நானும் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதை வாசிக்க வாசிக்க தான் ஆண்டவருடைய கண்களை திறந்து ஆண்டவருடைய இயேசு என்னை ரட்சித்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஞானஸ்தானம் இருக்க சொல்லவும் இல்லை, அப்ப சபையும் இருக்க இல்லை, ஒரு அக்கியமும் இருக்க இல்லை. வேதத்தை வாசித்து எனக்கு விளங்கிடுது என்ற வாழ்க்கை போடி என்று பொய்யண்டும், என் வாழ்க்கையில பாவம் இருக்க உணர்ந்து அவர் ஏமி சேர்த்து போய் அந்த சேர்த்து போய் பார்த்த பாசரை பார்த்து கேட்டேன், பாசாயா கொண்டு நான் வேதத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர் வசனத்துக்கு உடனடியாக கீழ்ப்படுவேன். ஊருக்களை தெரிஞ்சா என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். என் சொந்த பந்துக்கள் இதை கேள்விப்பட்டா என்ன குமுறுவார்கள் தெரியும். ஆனால் அதையெல்லாம் நான் யோசிக்கல, ஆண்டோட பாத்துல ஒப்புக்கொடுத்த சத்தியத்தை அனுசாரப்படுத்தேன். அதற்கு பிற்பாடு வந்த சவால்கள் எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட திருப்பத்தை நான் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் ஏளனங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துப்பட்டார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் மனசாட்சியை நாம் எப்பயும் சுத்தமாக வச்சிருக்கோம். இந்த மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது கஷ்டம். இந்த மனசாட்சியை மற்றவர்கள் காண முடியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. நம்முடைய மனசாட்சியில என்ன இருக்குது மற்றவர்கள் அறிய மாட்டார். ஆனா வெளியிட நாம அந்த மனசாட்சியின்படி நாம நடந்து கொள்ள மாட்டோம். அது உள்ளதாக இருந்து போராடிட்டே இருக்கும், போராடிட்டே இருக்கும். மனசாட்சி தேவன் பேசுற இடம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. சோ இதை நாம எப்பயும் சுத்தமாக வச்சிருக்கோம். சுத்த இருதயத்தோடு குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ஒருவேளை மற்றவர் நம்மை குற்றப்படுத்தலாம், இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம மனசாட்சி நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. நம்பர் ஒன், டிஎல் மூடி என்கிற மிகப்பெரிய ஒரு பிரசங்கியா உலகத்தே கலக்கின அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, எனக்கு முதல் எதிரி என்ற மனசாட்சி என்ன. ஏன்னா மற்ற எல்லாரும் நான் ஒருவேளை சமாளிச்சுட்டு போகலாம், என் மனசாட்சி என்னால சமாளிக்க முடியாம இருக்கு. ஏன்னா தேவன் அங்கே பேசுகிறாரு, என் மனசாட்சி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கப்படும் என்று எந்த நிலைமையிலும் தன் மனசாட்சியை சுத்தமா வச்சு காத்து காத்துக்கொண்டார். ஆண்டு நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் திறந்தா பிசாசு உள்ளே போனார், வீட்டில் அவர் இயேசுவை காட்டி கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். ஆரம்பத்திலே அன்பாக இருந்து பிற்பாடு பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டோட அன்பை விட்டு தோறுமை போனார். யோவான் 15 அதிகாரம் 9 வசனத்திலே இயேசு சொன்னார், யோவான் 15 அதிகாரம் 9 வசனத்திலே மறக்க முடியாத ஒரு வசனத்தை சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்த ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே என்ன நிலைத்திருங்கள். எபேசு சபையில இருந்தவர்கள் ஆண்டவுடைய ஆதி அன்பிலே இருந்து விழுந்து போனார்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், மனந்திரும்பு மனந்திரும்பு மனந்திரும்பு, நல்ல காரியங்கள் இருக்குது, ஆனா ஆதி அன்பை விட்டு விட்டா என்று குன்பேர்ல எனக்கு ஒரு குறை ஒன்று சொன்னார். இன்னொரு மனுஷன் வேதத்துல நான் பார்த்தேன், நேரம் போல் சீக்கிரம் போறேன். 2 தீமோத்தேயு 4:10 வசனம் படி. 2 தீமோத்தேயு 4:10 சீக்கிரம் படி.
ஏனென்றால் தோமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்.
என்ன எழுதுறாரு, யாருக்கு? தன்னு தான் பெத்த குமாரனை போல இருக்கிற தீமோத்தேயு, வயசுல குறைஞ்சவன், அனுபவத்துல குறைஞ்சவன், ஆனா ஆண்டவர்ல மிகவும் அன்புள்ளவன். ஆகவே தன் மனதில் இருந்தது எல்லாவற்றையும் அவனுக்கு தான் கொண்டு வருவார்கள். அவனுக்கு தான் அவன் தான் ஆழமான சத்தியங்களையும் தன் பெத்த மகன் போல இருந்த திமோத்திக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. பாருங்க என்ன தெரியுமோ, அவர் சொல்றாரு, திமோத்தேவே தேமா இந்த பெருமை உலகத்தின் மேல ஆசை வச்சு என்ன விட்டு போயிட்டான். மிகுந்த வேதனையோடு ஒரு காலத்திலே அப்போஸ்தலனாக பவுலோடு ஓடி ஓடி ஊழியம் செய்தவன், அவரு காலத்திலே ஆண்டவர் இயேசுதான் இரட்சகர் என்று முழங்கினவன், ஒரு காலத்திலே அப்போஸ்தலனாக பவுலுக்கு உறுதுணையாக இருந்தவன், ஒரு காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் மிகவும் உற்சாகமாக இருந்தவன். ஆனா இன்றைக்கோ உலக காரியங்கள் உள்ளே வர சத்துரு அவைகளை காட்ட அவன் தன் இருதயத்தை துறக்க அவைகளால் அவனை நிரப்ப பிற்பாடு என்ன போனா ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டான். அதனால என்னை விட்டு போயிட்டான், ஊழிய காலை விட்டு போயிட்டான். அர்த்தம் என்ன? தேவனை விட்டு போற. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. பின்மார்க்கத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமோ, பின்மார்க்கத்திற்கு ஒரு பெரிய அறிகுறி என்ன தெரியுமோ, பின்வாங்கி போகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருக்கிற ஐக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொள்வார். ஹலோ, நான் சொல்றத கவனிங்க. ஒருவேளை நீங்களும் அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமாறுந்தா பிசாசு உங்களை எங்க ஓரம் கட்டுறதுக்கு ட்ரை பண்றா என்பது சத்தியத்தை நான் சொல்றேன். இந்த ஆவில அனலவாக இருக்கோடு சேர்ந்து கொள்ள பார்க்க மாட்டாங்க, குளிர்ந்து போயிட கூட சேர பார்ப்பாங்க. ஏன் தெரியுமோ, குளிர்ந்து போய் இருக்கப்படியால் அவங்களோட இருந்தா நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவங்க எப்படி உலகத்துக்கு குறித்தான் கதைப்பான் பாரு. பைபிள் சொல்லுது பூமிக்குரியவன் பூமிக்குரியதை பேசுறான், பரந்தக்குரிய ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பேசுறான். சோ அவன் பூமிக்குரிய ரட்சிக்கப்பட்டிருக்கான், ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்தானம் பண்ணிருக்கான். அவர் தான் சொல்றேன். அவன் என்ன செய்வானா, கொஞ்சம் அந்த அப்படி இப்படி இருக்கிற அனுதம் இல்லாத அவங்க ரொம்ப ஒட்டிக்கொண்டு என்ன தெரியுமோ, அவங்க எப்ப உலகத்துக்கு அறிவித்தானே பேசும், அது நல்லா இருக்கு, நல்லா கதைச்சு ஜெரிச்சு அங்க போ இங்க போ அதைச்சு. பட் சர்ச் எதேசு சபையில அங்கத்தவளாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சபையில இருக்கிறாங்க. பட் ஆதில் இருந்து கொண்டு வந்த அன்பை விட்டுட்டான். ஊழியக்காரர் கூட இருக்கிற தேவ பிள்ளை கூட இருக்கிற ஐக்கியத்தை ஒருவன் குறைக்கிறான் என்றால் அதோட அர்த்தம் அவன் பின்வாங்கி போறான் என்பது வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை விட்டு போய் இந்த பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து ஒரு காலத்துல என்ன மாதிரி இருந்தவன் என்ன மாதிரி இன்றைக்கு போயிட்டான்டா, வேதனையோடு எழுதுறார், வியாகுலத்தோடு அந்த கடிதத்தை எழுதுறார். ஏண்டா அதை அவனே தான் அது எல்லாத்த கொட்ட முடியும் பாருங்க, தகப்பன போல அதை அவன் தான் எழுதுறான், என்னை விட்டு போயிட்டான் என்று சொல்லி பேது ஒன்று சொல்றாப்பார். ஆரம்பத்து நல்லா இருந்தா, அதை இன்றைக்கு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து அவன் 30 வழி காசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே காட்டி கொடுத்தா இவன உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து. இது பக்கம் அப்போ சில 5வது அதிகாரத்தில் அடடியா சப்ரார் என்கின்ற ஒரு ஒரு கப்பலை நாம பார்க்கிறோமே, அதுக்குள்ள அதிகமா போவோம் ஒரு காதி செய்து சொல்ல முடிஞ்சு. ஆமாம் தெரியுமோ, அப்போ சொன்னாங்க பேதரு அவங்களை பார்த்து கேட்ட கேள்வி தெரியுமா, சாத்தான் உங்களை இருதயத்தை நிரப்பினது என்ன? ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அட்ட 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 என்ன ஐக்கியம், என்ன ஜெனிட்டி பாருங்க. ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்றதிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை வஞ்சிக்கிறதிலும் ஏமாற்றுவதிலும் கூட ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டு ஆகதான் ரெண்டு பேரையும் கூட பக்கத்துல பக்கத்துல அடங்கம் பண்ணிட்டாங்க. செத்த பிற்பாடு பக்கத்துல இருந்து காய்ச்சி கொள்ளுங்க சொல்லி பக்கத்திலேயே கொண்டு அடங்கம் பண்ணிட்டாங்க. புருஷன் இறந்து அது சபையில விழுந்து செத்து 3 மணித்தியாலும் ஆயிடுச்சு. அந்த ஆச்சரியம் என்ன தெரியுமோ, செய்தி இன்னும் மனசுக்கு போயில்லை. 3 மணித்தியாலும் புருஷன் 6 வேற நம்பர் சொந்த மனுஷன் 3 மணித்தியாலும் ஆயிட்டு என்ன செய்தியாளர்கள் அவையும் உள்ள வார பரிசுத்தாடு வார கம்பீரமான சொல்லு இல்லத்தை உழுது இவ்வளவு தானா? எஸ் ஏ கொஞ்சம் பேசாம எங்கட காசு எங்கட நிலம் நாங்க வித்திருக்கிறோம் தார எடுத்துக்கொள்ளுங்க, எங்கட தனிப்பட்ட காரியத்தில் ஏன் தவ தலைவர் நாங்க எவ்வளவு கொடுக்கிறது எவ்வளவு வச்சிருக்கிறது அது எங்கட பொறுத்தது நீங்க தலை வருவாரு. இன்றைக்கு இருக்க விசுவாசிகள் இப்படிப்பட்ட கேள்விகளும் நம்மளை பார்த்து கேட்பாங்க. இன்னைக்கு ஆதி தெரிஞ்ச வயல என்னடம் இருக்குது, நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தா சொல்லு, அவங்க நிலம் தானே, அவங்க சொந்த நிலம் தானே, அவங்க அதை வித்தாங்க. ஆனா அவன் கேட்கிறான் இவ்வளவு தானே வித்தா சொல்லு, உனக்கு என்ன ஊரிய காரணம் உனக்கு என்ன, அது எங்க நிலம் நாங்க வித்திருக்கிறோம் எங்களுக்கு விருப்பானதை கொடுக்கிறோம் அவ்வளவுதான். அங்கே அதுக்கு முதல் வசனங்களை வாசித்து பார்த்தா ஒண்ணு போற என்ன தெரியுமா, சீப்ரதுவா பர்ணபா தன் நிலத்தை வித்து அது எல்லாத்தையும் கூட அப்படியே அப்போஸ்தலர் பாதத்துல வச்சான். சோதரம் அந்த நாளில் அப்போஸ்தலருக்கு பணம் பாதத்துல தான் இருந்தது, ஆனா இன்றைக்கும் பணம் தலையில இருக்குது. அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வச்சான். அதை பார்த்திருந்த இவங்க தாங்களும் போய் அந்த நிலத்தை வித்துட்டு ஆனா கொஞ்சம் அது என்ன தெரியுமா, அந்த பணத்தில் இருந்த ஆசை பிடிப்பு பட்டு பிடிச்சிட்டு கடைசியா பாதாளம் சாத்தா உங்களுடைய இருதயத்தை நிரப்புனது என்ன, தூண்ட முடியும் நிரப்ப முடியும், பிசாசு உள்ள வரவும் முடியும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ள வர முடியுமா, எஸ், அபிஷேகத்தை பெற்றவர்களுக்குள்ள பிசாசு வர முடியுமா, எஸ். எப்பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, என்ன அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தாலும் சரி, என்ன வரங்களை பெற்றவனாக இருந்தாலும் சரி, என்ன வல்லமே பெற்றவனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அவங்களுக்குள்ள பிசாசு பூந்து செயல்படுவான் பாரு. பிற்பாடு அவங்க என்னத்தை சொன்னாலும் நாம நம்புவோம், அவன் தேவோட பிள்ளைதானே, அவன் தேவோட மனுஷன் தானே. அவன் சொல்றது இதுதான், இதுக்குத்தான் நமக்கு வி நீட் த டிசர்னிங் ஸ்பிரிட், சவுண்ட் மைண்ட் மாத்திரம் இல்ல தேவோட பிள்ளைகளுக்கு பகுத்தறிகிற அந்த அந்த ஆவி முக்கியம். அல்லது போனா நாம நல்லதையும் கெட்டதையும் நல்லதாக நினைச்சிடும், சில நல்லதவர்களே கெட்டவர்களாக நினைச்சிடும், சில தவறுகளை சரியாகவும் சில சரியானவர்களும் தவறாக நினைச்சுக்கிட்டு இதற்காக நாம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு என்னென்ன காரியங்களை பகுத்தறிகிற to find out the things, what's going on, right or wrong, good or bad, please help me Lord. அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக்கு, அவை நம்மை பலப்படுத்து. எங்கேயாவது கொண்டு நம்ம ஒதுக்க பாப்பா, ஐயோ எத்தனை நல்ல ஊழியர்களப்பா, தேவனால என் மனசாட்சியை தொடர்ந்து சொல்றீங்க, ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நல்ல சில நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஓரமாய் போய் இருக்கிறது, ஒதுங்கி போய் இருக்கிறது, பல கண்ணால நான் பார்க்கிறேன். எங்களோட ஊழியத்தை ஆரம்பித்த சிலரை இன்று வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படியோ தேவ கிருப பெற்றோர், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல திறமைகள் உடத்தில் இருந்து, பட் இன்றைக்கு அம்மோடு காரணம் என்ன? இடக்காரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டா என்று உண்மையில் எனக்கு ஒரு குறையுண்டு. ஆகவே இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு, இல்லையே உலகத்தண்டை உலகத்திலிருந்து அகதி வந்த கொண்டு வச்சிருந்து எடுத்துக்கொடுக்கு. நம்ம நிலைமை எப்படி? ஆண்டவரை நம்புறோம், சோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சோத்திரம். இந்த சபையில எட்டு காரியங்களை ஆண்டவர் பாராட்டுறாரு. இத்தனை இருந்தும் ஆண்டவர் இயேசுவினாலே கண்டிக்கப்படப்பட்டிருக்கு. எபேசு சபை, இயேசு அந்த சபையை கண்டிச்சிருக்கிறார். அவைதான் திரும்பு, மனம் திரும்பு. அப்படி திரும்பாவிட்டா என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்றார். சோ என்ன கரிமானவர்களே, நேரம் போறபடியா இந்த ஏழு சபைகளை குறித்து பேசத்தான் நான் யோசித்தேன். ஆனா நமக்கு நேரம் போதாத நினைக்கிறேன். ஆனா ஏழு சபைகளை எப்படிப்பட்டது என்பதை சுருக்கமா நான் சொல்லுவேன். ஆண்டவர் சித்தமான சோ முதலாவது எபேசு சபையை நம்ம பார்க்கும் பொழுது அது ஆதி அன்பை விட்டுவிட்ட சபை என்பதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆதி அன்பை விட்டுவிடாது இருக்கணும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதோட கேட்கிறவர். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்ற கேளுங்க, முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இடைஞ்சலாக இடையூறாக இருக்கக்கூடாது. முந்தி ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து பின்பு ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களை நம்ம பின்பற்றத்தக்க விதத்துல நம்ம வாழ கத்தை நம்ம கருவ தருவார. முந்தி ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் அச்சோ இது என்ன இப்படி என்று நினைக்கிற அளவுக்கு நம்ம போயிருக்கோம். இடரர்கள் வராமல் போறது கூடாத காரியம். அதனால் எந்த மனுஷனால் அவைகள் வர்றதா? சோ எபேசு சபை ஆதி என்பை விட்டுவிட்ட சபையா. இப்ப எட்டாம் வசனத்தை படிக்க, சீக்கிரம் படிங்க. எட்டாவது வசனத்தை வெளிப்பட்ட விஷயம்
எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம். எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானோட கூட்டமாய் இருக்கிறவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆதிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று.
அடுத்த இந்த ஒரு சில வார்த்தைகள் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் பயன்படுத்துறதை நாம கொஞ்சம் கருத்தில் கொள்ளக்கூடியது. கருத்துள்ள ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ள கேட்கணும்னு சொல்லி ஏழு சபைக்கும் பாவிக்கிறார். அதே நேரத்தில் ஜெயங்கொள்ளு இவனு என்ற வார்த்தை ஏழு சபைக்கு போதிக்கப்பட்டு சொல்லப்பட்டு. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் தோற்று போறதுக்கு இடம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டும் தோற்று போயிடக்கூடாது. சோ அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் தோற்று போயிட்டான். சோ ஊழியக்காரனாக இருந்தவனும் ஆண்டவரை விட்டு போயிட்டான். இவர்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அதுமா தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதைக்கு நமக்கு கருப தருவார். சோ இரண்டாவது சபை சிவன்னா, முதலாவது எபேசு சபை ஆதி அன்பை விட்டுவிட்ட சபை, இரண்டாவது சிவன்னா சபை பாடுகளின் மத்தியிலே இருந்த சபை அல்லது உபத்திரவங்களின் நடுவே இருந்த சபையாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சோ இந்த எபேசு சபை ஆண்டவரால கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சிமிர்னா சபை ஆண்டவர் இயேசுவினாலே கண்டிக்கப்படவில்லை. இந்த சபை குறித்து நான் ஒரு காரியம் பாரம்பரியத்தில் வாசிக்க சொல்றது, இந்த சபையில தான் போலிகாப் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவன், நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அது சிமிர்னா சபையில் கண்காணியார். அவரை தான் கடைசியில் ஐ மீன் ரத்த சாட்சியாக அந்த சபையில் அவர் மறித்தார் என்று சொல்லி பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து வர சபையிலும் அந்திப்பா இருக்கின்ற ஒரு வருஷத்தவர் ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறத பார்க்கிறேன். நேரம் போத்தபடியாக சொல்ல எனக்கு அறிமுகங்கள், இந்த சிமினா சபை ஆண்டவராலே கண்டிக்கப்படாத சபையாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது பாடுகள் நிறைந்த சபையாகும். ஸோ இந்த 10 வசனத்தில் கீழ்ப்பதி சொல்லப்படுது, 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மண்ணு பறிந்த உண்மையாறு அப்பொழுது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன். ஸோ இங்க பாடுகள் அது மத்தியில் ஜீவ கிரீடம். ஸோ இங்க ஒரு காரியம், எனக்கு டாபிக் மாறினாலும் மாறாதபடி நான் கடந்த கவனிப்பேன். மரண பரியந்த உண்மையாகிறது எங்க சொல்லப்பட்டிருக்குது, எப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியம். நீ படப்படுற பாடுகளை குறித்து உபத்திர குறித்து கவலைப்படாத பயப்படாது. ஸோ உபத்திரவத்தின் மத்தியிலே உண்மை அல்லது பாடுகளின் மத்தியிலே உண்மை, இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் நன்றாக கவனிங்க, நான் சொல்ற தவசத்துக்கு நான் சொல்றதை உட மனசுல பதிச்சு கொள்ளுங்க. சீசனையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது, சீசனையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. சிலுவை சுமக்காதவன் ஆண்டவர் இயேசுவுக்கு சீசனாக இருக்க முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போனால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே பறித்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்று பின்பற்ற கடவுள் சொல்லி ஆண்டவரே சொல்றது நாம் அறிவோமே. இது சீசத்துவத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு போதனையாகும். ஸோ இங்க சொல்லப்படுறது என்ன, மரண பரியந்த உண்மையாறு அப்படித்தான் நான் உனக்கு ஜீவ கிடந்த தருவேன் என்று இந்த சபைக்கு தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது பாடுகளும் மத்தியில் இருந்த சபை, உபத்திரவத்தின் நடுவில் இருந்த சபை. ஆகவே ஆண்டவர் அவங்களை என்கரேஜ் பண்ணும்படிப்படி சொன்னாரு, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீ மரண பரிந்த உண்மையாரு அப்படி நான் உனக்கு ஜீப கிடைத்த தருவேன் சொல்றேன். சீசனையும் சிலுவையும் பிரிக்க முடியாது, அதுபோல பாடுகளையும் பரிசுத்தவான்களையும் பிரிக்க முடியாது. பாடுபடாத பரிசுத்தவான் அவன் மெய்யான ஒரு பரிசுத்தவானே கிடையாது. பாருங்க, சிலுவை சுமக்காதவன் சீசனாக இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டபடி பாடுகள் இல்லாத ஒருவன் பரிசுத்தவானாக இருக்க முடியாது. நான் சொல்லுவேன் சத்தியத்தின்படி, இந்த பாடுகள் தான் நம்மை அதிகமாக பரிசுத்தப்படுத்துகிறது, இந்த பாடுகள் தான் நம்மை அதிகமாக பக்குவப்படுத்துகிறது, இந்த பாடுகள் தான் நம்மை தேவட குமாண்ட சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறது, இந்த பாடுகள் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்மை செப்பனிடுகிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இதுக்கு விதி விலக்கில்லை. திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயர் 2 சீக்கிரம் வாருங்க. எபிரேயர் 2 கமிட் மீ பிளீஸ், எபிரேயர் 2 9-10 சீக்கிரமா சத்தமா படிங்க. இவரு ரெண்டு எல்லாரும் எடுத்து பாருங்க, தயவு செய்து தூங்காதீங்க, கொட்டா விடாதீங்க, கொஞ்சம் உச்சாக்கம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ரைட், ஆண்டோட வசனத்தை கருத்தை கவனிப்போம். ரைட், 2 வாசிச்சீங்க, இப்ப 10 படிங்க.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில்.
அநேகம் பிள்ளைகள், அதுல நீங்களும் நானும் அடங்குறோம். நன்றாக கவனிங்க, அநேகம் பிள்ளைகளை
கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை,
ரட்சிப்பின் அதிபதியை
உபத்திரவங்களினாலே
அண்டர்லைன். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியம் இல்லையா? அநேக பிள்ளைகளை தம்முடைய மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படிக்கு ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாக கவனிங்க, உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தினாராம். எனக்கு இதெல்லாம் வாசித்தேன், இந்த புத்திக்கு அப்பாற்பட்டதாக போகும். ஆண்டவர் இயேசுவை உபத்திரவங்களினாலே தேவன் பிதா பூர்ணப்படுத்தி இருக்கிறாராம். எதற்கு? அவரிடத்தில் என்ன குறை இருந்தது? ஒன்றுமில்லை. ஆனா நமக்கு முன்மாதிரியாக இருக்க, நாம் தைரியப்பட, நாம் கட்டப்பட, நாம நிமிர்ந்து நிற்க, நாம தொடர்ந்து ஓட, நாம தொடர்ந்து தேவனுக்காய் வாழ நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்க. பாருங்க, என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து பழுதற்றவர் பாவமற்றவர், இவரை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்திருக்கலாம். ஆகவே எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டாரு, உபத்திரவப்பட்டாரு, வேதனைப்பட்டாரு. அவரை பின்பற்ற அவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இல்லாமல் போகும். சோ 2 Timothy 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்.
அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார்.
ஆகவே நாம் ஆண்டவரோடு ஆளுகை செய்வோனுமாக இருந்தால் அவரோட கூட பாடுகளை செய்ய, எங்க ஆளுகை செய்ய போறோம், எப்ப ஆளுகை செய்ய போறோம் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? ஒண்ணுமே சந்தேகம் இல்லை. என்ன தெரியுமா, 1000 வருஷம் இயேசு இந்த உலகத்தை அரசாட்சி செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் என்று வேதம் தெளிவாக சொல்றது. நம்பினால் நம்புங்க, நம்பாதபடி அவரோடு கூட பாடுகளை சகித்தால், அவருக்காக வேதனைகளை சகித்தால், அவருக்காக உபத்திரவங்களை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்பதை நாம் மனதில் கொள்ளும். சில வேளையில நம்முடைய வாழ்வில் சில பாடுகள் வருகுது, சில வேதனைகள் வருகுது, துன்பங்கள் வருகுதா, அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறது, ஆண்டவரோட வாழ்றேன், உண்மையா ஆண்டவரை தேடுறேன், உண்மையா ஆண்டவரில் அன்பு கூறு, பின்ன ஏன் இந்த வாழ்வில் இவ்வளவு வேதனை, ஏன் துக்கம், ஏன் பாடு என்று நாம் நினைக்கிறோம் பாருங்க. நான் சொல்லுவேன், சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டு பாடுகளை அனுமதிக்கிறது இல்லை. உனக்கு ஏதோ ஒரு நன்மை வர வேண்டும் என்பது உனக்கு வரத்தான் இந்த பாடு அனுகிறோம், நமக்கு சொல்லித்தான் ஆண்டவர் எதையும் செய்ய வேண்டும் இல்லை. ஆனா பிற்பாடு நாம் கடந்து போன அந்த அந்த பாடுகளை விட்டு கடந்து போன பிற்பாடு நமக்கு தெரியும், ஓஹோ என்னை பக்குவப்படுத்தத்தான் ஆண்டவர் இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை எனக்கு கட்டளையிட்டார் என்று பிற்பாடு நாம உணர்ந்து சங்கீதக்காரன் அனுபவத்தை நாம் இதில் பார்க்க முடியும். 119 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரப்பட்டது நல்லது என்றார். அதுக்கு முதல் சொல்றாரு, நான் உபத்திரப்படுறதுக்கு முன்பே வழிதப்பி நடந்தேன். அதுக்கு சொல்லிப்பட சொல்றாரு, நான் உபத்திரப்பட்ட நல்லது, அதை நான் நம்முடைய பெருமானங்களை கை கொள்றேன். எப்படி இருக்கு பாரு, உபத்திரப்படுறதுக்கு முதல் நான் வழிதப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ அவர் சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள உபத்திரவங்களை என்ன பக்குவப்படுத்தி இருக்குது, உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள பாடுகளை என்ன பக்குவப்படுத்தி இருக்குது. அவர் பரிசுத்தவர் இப்படியாக ஜெபம் பண்ணுவார் அடிக்கடி, என்னன்னா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தில் உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் என்ற வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளையும் சகிக்க தாங்க எனக்கு பலன் தாருங்கள் சொல்லி அடிக்கடி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவார். ஒரு ஜெபக்குமார் சொல்லுவார், ஆண்டவரே பாடுகள் வரட்டும். எனக்கு இதை கேட்டதில் பயந்தபடி எப்படி ஜெபிக்கிறது, நாம என்ன சொல்ற, ஐயோ பாடுகள் போதும், இயேசுவே போதும் இருக்கிறார். பட் அந்த பழுத்த முடிஞ்சு சொல்றாரு, பாடுகள் வரட்டும், அதை என்னை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நிமித்தம் பாடுகளுக்கு நாம போய் தலையை வைக்கிறது இல்லை. அல்லது போனால் நம்முடைய பிழைகளால நாம கத்தரை விட்டு வழுகி போய், நாம சத்தியத்தை விட்டு வழியில போய், அதன் நிமித்தம் நம்முடைய வழியில வருகிற பாடுகளுக்கு ஆண்டவர் பொறுப்பில்லை. ஓ ஓ ஆண்டவர் என்ன பக்குவப்படுத்தணும்னு நாம் நினைக்க கூடாது. நாம நம்முடைய சுய சித்தத்தை நடந்து, நாம நம்முடைய இச்சையின்படி நடந்து, நாம வசனத்தை விட்டு வழி போய் நம்முடைய சுய சித்தத்தில் வாழ்ந்து வருகிற பாடுகள் துன்பங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பில்லை, ஆண்டவர் அதற்கு காரணம் அல்ல. ஆகவே ஆண்டவர் இயேசுவோடு உண்மையாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளும், சத்தியத்தின்படி வாழ துடிக்கிறவர்களும், சாட்சியா ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாது. இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது காலையில எனக்குள்ள ஆண்டவர் தந்த வேத வாக்கியம் தெரியுமோ, தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை, அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்ப அக்னி ஜுவாலை உண்பெறப்பட்டாது. அந்த வாக்கியங்கள், அந்த வாக்கு தத்தங்களை இது கம்ஃபர்ட் அவர் ஸ்டார் டு பில்ட் அப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாக் வித் கிரைஸ்ட். தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆறுகளை, எங்க தண்ணியை கிடைக்க போறோம், எங்க ஆறுகளை கிடைக்க போறோம், எங்க அக்னி அடைக்க போறோம், நம்முடைய வாழ்வில் வருகிற வேதனைகள் பாடுகள் அந்த அனுபவங்கள், அந்த வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிற அந்த அனுபவங்கள் அக்னியில நடக்கிறது போல ஒரு அனுபவம், ஒரு வேதனை. பட் ஆண்டவர் சொல்றாரு, அக்னி நடந்தாலும் வேகாதிருப்பாய், அந்த அக்னி சுவாலை உண்மையில பட்டாது, பாடுகள் உன்னை படுத்திடக் கூடாது, வேதனைகள் உன்னை உடைக்கலாம், ஆனா உன்னை பின்ன தள்ளிடக்கூடாது. ஆனா அருமையான தேவனுடைய மனுஷன் என்ன செய்வார் தெரியுமோ, பாடுகள் மத்தியிலே அவன் முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம், ஆண்டவரே இந்த பாடுகள் நீர் எனக்கு கட்டுத்தருவது என்ன, இதனால் உபத்திரப்படுவேன், ஆனா மரணபரியந்த உண்மையாயிரு, பாடுகள் மத்தியில உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிடைத்தேன். எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், உமக்கு உண்மையா இருப்பேன், உமக்காக வாழ்வேன், அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. ஆனா திடீரென்ன பிரச்சனைகள் வருகுது, மோதுது, உடைக்குது. சரி, இப்ப அப்ப சொன்ன அந்த வார்த்தைகள் வாக்குத்தங்கள்லாம் இப்ப பறந்து போயிடுச்சு, இப்ப போயிடுச்சு. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், எந்த பிரச்சனை? சரி, எனக்கு தெரியாதப்பா, அதை உங்க அழைச்சவருக்கு தெரியும், உங்க அழைச்சவருக்கு தெரியும். சிவிட சபை, பாடுகள் மத்தியில் இருந்த சபை, சபைக்கு பாடுகள் வரும், சபைக்கு துன்பங்கள் வரும், சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்புவான், சபைக்கு விரோதமாக சத்துரு காரியங்களை நடப்பிப்பான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், Yes, I will build up my church. என் சபை நான் கட்டுவேன் என்று சொன்ன இயேசு அதோட நிறுத்தல் என்ன சொன்ன தெரியுமோ, பாதாளத்தின் வாசல்களை அதை மேற்கொள்ளார். I go to finish it as soon as possible because of the time. I'm sorry. I don't like to take the time. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை அதை மேற்கொள்வதில்லை. அர்த்தம் என்ன? சபையை குறிப்பிடும் பொழுது பாதாளத்தையும் ஆண்டவர் குறிப்பிட்டதை நாம் கவனத்தில் கொள்ளலாம். தட்ஸ் மீன் சபைக்கு விரோதமாக எப்பொழுதும் பாதாளம் மோதிட்டே இருக்கு. சபையை உடைக்க, சபையில பிரச்சனையை கொண்டு வர, சபைகளை கீழே தள்ள, சபைகளை பிரகாசிக்காதபடி தடை செய்ய, சபைக்கு விரோதமாக எப்போதும் சத்துரு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. குறித்த சேர்ச் சபை என்றாரு நீங்களும் நான். ஆனால் நம்முடைய போராயுதங்கள் மாமிசத்துக்குரியவள் அல்ல என்பதை நாம் அறிவோமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செபித்து செயல்படுப்போம். எப்பொழுது தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகுதி 5 சபையை குறித்து பேசுறதுக்கு எனக்கு அவகாசத்தில் நேரம் இல்லை. ஆனால் எபேச சபை ஆதி அன்பை விட்டுவிட்ட சபை, சிபிண்டா சபை பாடுகள் மத்தியில் இருந்த சபை, பெர்கமு சபை உண்மை உழுவுகளாலும் பாவத்தில் ஜீவிப்புகளாலும் உண்மை உழுவுகளாலும் பாவத்தில் பாவத்திலிருப்புகளும் கலந்திருந்த சபை, தியத்திரா சபை கள்ள போதனைகளும் தவறான உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்த சபை, பிலதெல்பியா சபை கர்த்தரின் பார்வையில் சிறந்த சபை, இயேசு கிறிஸ்து நாமத்தை அறியாமல் வசனத்தை கை கொண்ட சபை, அவர்கள் திறந்த வாசல் ஓப்பன்டார், 7 சபை லவோதிக்கா சபை, குளிருமின்றி ஆனலமின்றி லுக் ஃபார்மிங் சர்ச் பெறுவது பாருங்க சபை. இவைகளை குறித்து பார்ப்போம். ஆகவே கருமா தேவடைய பிள்ளைகளை ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுடன் கேட்கணும். ஆவி அன்புக்கு திரும்போம். ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கும் சிந்திச்சு பார், தெரிவித்து பார். பாடுகள் மத்தியில் சோர்ந்து போயிடாதபடி, உத்தரவுகள் மத்தியில் கலந்து போகாதபடி ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். யூ ஹேவ் டு பினிஷ் யுவர், உனக்கு நியமிக்கப்பட்டதை நீ தான் ஓடி முடிக்கணும். இன்னொருவர் உனக்கு உதவி செய்யலாம், பட் உன் ஓட்டத்தை நீ தான் ஓடி முடியும். இடைநிலையில் விட்டுட்டு ஆண்டவத்தை நாம் போக முடியாது. அதுக்கு நம்ம காரணங்களை ஆண்டவத்தை அடுக்கவும் முடியாது. சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விலகும், தேவன் நமக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம் எழுதறிப்பா சால்வா ஸ்டாண்ட்.